الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم.
وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أيها الناس، إنما أنا رحمة مهدا. இந்த உலகை படைத்து, இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉத் தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமீன்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த மாதத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அருளாகவும் பாக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தானோ அந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மாதம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணத்தினால் வசந்த காலம் என்று இந்த மாதத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்திலே பிறப்பின் மூலமும் மரணத்தின் மூலமும் இந்த உலகத்திலே சாதனைகளை புரிந்த ஒரு தலைவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அவர்களுடைய பிறப்பும் ஒரு சாதனை, அவர்களுடைய மரணமும் இந்த உலகத்தின் ஒரு சாதனையாகத்தான், சாதனைகளையும் மாற்றங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டுத்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய தன்மைகள், இவைகளை குர்ஆன் பல இடங்களிலே பேசியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருப்பது, விளங்கிக் கொள்வது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பெருமனே, ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம்தான் நாங்கள் நபி அவர்களை பற்றி படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. ஒருவன் சிறுவனாக வாழ்கின்ற அந்த காலகட்டம் தொடக்கம் மரணம் வரைக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நமூனாக்களையும் அணு அணுவாக இந்த இஸ்லாமிய சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்கவில்லையோ விளங்கவில்லையோ இவர்களை பழித்து பேசுகிறான். இந்த உலகத்திலே பல விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். பல உலகத்துடைய நிலைகள் சாதனைகளை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். உலகத்தில் சாதனைகளை நிலைநாட்டியவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கே ஒளியாக, இந்த உலகத்துக்கே ஒளி வீசிய நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறைந்தது குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை கூட இன்றைய இஸ்லாமிய சமூகம் அறிந்து கொள்ளவில்லை. நபியுடைய வரலாற்றை அக்கு வேறு ஆணி வேறாக தெரிவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நபியையும் இந்த உலகத்தையும் படைத்த அல்லாஹ் அந்த நபியை பற்றி எவ்வளவு அழகாக அல் குர்ஆனிலே வர்ணிக்கின்றான், அவர்களுடைய மகிமைகளை கூறுகின்றான் என்பதையாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் அல்லாஹு தஆலா யாரெல்லாம் நபியை பற்றி படிக்கவில்லையோ, நபியுடைய சுன்னாவை படிக்கவில்லையோ, நபியுடைய வாழ்க்கையை படிக்கவில்லையோ அவர்களை பழித்து பேசுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி பேசுகின்ற இடத்திலே அல்லாஹ் நபியை பற்றி விளங்காத ஒரு சமுதாயத்தை பற்றி அல் குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், இந்த மனிதர்கள் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாதவர்களாக இருக்கிறார்களே, விளங்காதவர்களாக இருக்கிறார்களே என்று அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையை வரலாற்றை நமூனாக்களை படிக்காத சமுதாயத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பழித்து பேசுகின்றான். ஆக கண்ணியமான சகோதரர்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவனுடைய கபருடைய வாழ்வை அவன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலே கபரிலே அல்லாஹு தஆலா பொதுவாக ஒரு மனிதனுக்கான கேள்வி கணக்கு மறுமையில் இருக்கிறது, கேள்வி கணக்குக்கென்ற ஒரு நாள் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இருக்கும் போது அல்லாஹ் கபரிலே மூன்று கேள்விகளை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்கின்றான். மூன்று கேள்விகளுக்கான பதிலை உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரும் அந்த கேள்விகளுக்கான பதிலை கபரிலே அல்லாஹிடத்திலே அவர்கள் சொல்ல வேண்டும். அந்த கேள்விகளில் ஒன்றுதான், வமன் நபியுக், உன்னுடைய நபி யார், உன்னுடைய நபியை பற்றி நீ என்ன தெரிந்து வைத்திருக்கிறாய் என்பதாக அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வியை கபரிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் பேசியிருக்கின்றான். இந்த உலகத்தில் தலைவனாக, சமூக தலைவனாக, குடும்ப தலைவனாக, போராளியாக, படை வீரனாக, சமூக சேவகனாக, சீர்திருத்தவாதியாக, ஒரு ஆசானாக, இப்படியாக எல்லா துறைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னால், செய்து காட்டுவதற்கு முன்னால் அல் குர்ஆன் நமக்கு மிகவும் தெளிவாக அதனை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை வித்தியாசமான ஒரு பிறப்பாக உலகம் புகற்றுகின்ற அளவுக்கு வித்தியாசமான ஒருவராக அல்லாஹ் ஒருவன் என்பதை உலக மக்களுக்கு பிறந்த நாளிலே காட்டிவிட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே தனது விரலை நீட்டிக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்று சைக்கினை செய்து கொண்டுதான் பிறந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே ஹஸ்னா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே கண்ணில் சுருமா போடப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹூனன் தலையில் எண்ணெய் பூசப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். உலகத்தில் எல்லோரும் பிறக்கின்ற போது இரத்தத்தோடு வருவார்கள், அழுக்கோடு வருவார்கள், நஜீஸோடு வருவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்திலே ஒரு சாதனையாக திகழ்ந்தது, புகழாக திகழ்ந்தது. அதனால்தான் அஹ்மத் என்று பெயர் அவர்களுக்கு வைக்கப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஸ்னா செய்யப்பட்ட நிலையிலும் தலையில் எண்ணெய் பூசப்பட்ட நிலையிலும் கண்டிலே சுருமா போடப்பட்ட நிலையிலும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறப்பை சொல்கின்ற போது சொல்வார்கள், அன தஅவது அபி இப்ராஹிம், நான் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று, என்னுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் நேர்வழியாகவும் மாற வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் பிறக்க வைக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். காபத்துல்லாவை கட்டிவிட்டு காபத்துல்லாவுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ், நாங்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி இருக்கிறோம், புனர் நிர்மாணம் செய்திருக்கிறோம், இந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் சேவை செய்திருக்கிறோம், ஆகையால் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ கேட்டுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய பரம்பரையிலே நபிமார்களை நீ உருவாக்குவாயாக, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யா அல்லாஹ், மனிதர்களில் இருந்து ஒருவரை நபியாக ரசூலாக இந்த உலகத்துக்கு நீ அனுப்ப வேண்டும். இது நபி அவர்கள் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ. இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அன தஅவது அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய துஆவுடைய பரக்கத்தால் தான் நான் இந்த உலகத்துக்கே பிறந்திருக்கிறேன். மேலும் சொன்னார்கள், வபுஷ்ரா ஈசா, எனக்கு முன்னால் வாழ்ந்த நபி, இந்த உலகத்திலே வாழ்ந்த ஈசா அல் மசீஹ் என்று சொல்லப்படுகின்ற ஈசா அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து இப்படியாக ஒருவர், அவருடைய பெயர் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பிற்காலத்தில் நபியாக வருவார் என்று நன்மாராயம் சொல்லி இருக்கிறார். ஆகையால் அந்த ஈசாவுடைய நன்மாராயம் தான் நான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறப்புகளை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னதற்கு பின்னால், வலா ஃபஹர், எனக்கு பெருமை கிடையாது, பெருமைக்காக நான் சொல்லவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அல் குர்ஆன், அல் குர்ஆன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் சகல பணிகளையும் ரத்தின சுருக்கமாக பேசுகின்ற போது நான்கு அடிப்படையான விடயங்களை அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. நபியுடைய பிறப்பு, நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய சேவை, நபியுடைய மரணம், இவைகளை நபியுடைய சீரா என்று நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நான்கு வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் மிகவும் சிறப்பாக வர்ணிக்கின்றான். முதலாவது, நபி அவர்களை அல்லாஹ், நபியுடைய பிறப்பை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு வெகுமதி, பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பணம் சொத்து செல்வங்கள், இவைகளை நாங்கள் பாக்கியம் என்று கருதுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இவைகளை விடவும் மகத்தான ஒரு பாக்கியம் இருக்கிறது. அதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய அவர்களை ஏற்ற ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நபியுடைய பிறப்பை அல்லாஹ் நிஅமத் என்று சொல்கிறான், பாக்கியம் என்று சொல்கிறான். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா இந்த முஹம்மதை இந்த உலகத்திலே உருவாக்கி அவரை நபியாகவும் ரசூலாகவும் ஆக்கியதன் மூலம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று நபியுடைய பிறப்பையும் நபியுடைய தூதுவையும் அல்லாஹு தஆலா பாக்கியம் என்பதாக குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருணை, அன்பு, இரக்கம் என்று அருள் என்று கருணையால் கருணை உள்ளவர் என்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா நபியுடைய தன்மையை சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருளாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம், அகிலத்தாருக்கு அருளாக உங்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னமா அன ரஹ்மத்துன் மிஹ்தா, மனிதர்களே நான் இந்த உலகத்துக்கு அருளாகவும் வந்திருக்கிறேன், அன்பு காட்டக்கூடிய ஒருவனாக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், சமுதாயத்துக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு தலைவனாக, சமுதாயத்துக்கு அன்பு காட்டுகின்ற ஒரு சமூக தலைவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், மிஹ்தா நேரான பாதையை காட்டுவதற்காக நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். மேலும் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்தின் பாதுகாவலர் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான், வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅந்த ஃபீஹிம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழும் காலமெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மூச்சு விடும் காலமெல்லாம் இந்த உலகத்தின் அல்லாஹ்வுடைய அழிவு உண்டாகாது. நபியுடைய பரக்கத்தினால், நபியுடைய பிறப்பின் பரக்கத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உம்மத்தை பேரழிவுகளை விட்டும் நான் பாதுகாப்பேன். சமூகத்துக்கு வழிகாட்ட வந்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பேரழிவுகள் தண்டனைகளை விட்டும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் என்னுடைய அழிவுகள் இந்த உலகத்திலே ஏற்படாது என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபி அவர்களின் மூலம் இந்த சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் அல்லாஹு தஆலா வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முழு சமுதாயத்துக்கும் போதுமான ஒருவராக, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கின்ற ஒருவராக, இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வை உலகத்துக்கு எடுத்து சொல்கின்ற ஒருவராக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம். நபி அவர்களுடைய அந்த சமூக பற்றை, சமூகத்தோடு அவர்கள் வைத்திருந்த உறவை, சமூகத்தோடு அவர்கள் வைத்திருந்த தொடர்பை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சமூக பற்றுள்ள ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பற்று உள்ள ஒருவராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவராக நபியாக வந்ததற்கு பின்பு அல்ல, நபியாக வருவதற்கு முன்னால் சமூகத்துக்காக இந்த உலகத்திலே உழைத்த ஒரு தொண்டராக, ஒரு சேவகராக, சமூக சேவையாளராக இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜாஹிலியா காலத்து மக்கள் அஸ்-ஸாதிக் அல் அமீன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் உண்மை பேசக்கூடியவர், நேர்மையானவர். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி அவர்கள் நபியாக இருக்கவும் இல்லை, மக்களுக்கு குர்ஆனை சொல்லவும் இல்லை. 40 வருட காலங்களாக சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பார்த்து அந்த சமூக மக்கள் சான்று பகர்கிறார்கள், இவர் நம்பிக்கையானவர், இவர் உண்மையானவர், இவர் நேர்மையானவர். கண்ணியமான சகோதரர், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நபியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் சமூகத்தோடு சேர்ந்து இணைந்து ஒன்றோடு ஒன்று கலந்து சமூகத்துக்காக நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன், ஒரு சமூக பணி செய்கின்ற தொண்டனிடத்திலே நேர்மை இருக்க வேண்டும், உண்மை பேசக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும், நம்பிக்கையான ஒருவராக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தன்மையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர், சமூகத்தோடு சேராத ஒருவர், சமூகத்தோடு பழகாத ஒருவர், இவரிடத்திலே இந்த இரண்டு அடையாளங்களையும் காண முடியாது. எப்போது ஒரு மனிதன் சமூகத்தோடு பழக ஆரம்பிக்குகிறாரோ, சமூகத்துக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, அந்த நேரத்தில் தான் அவர் உண்மையானவரா அல்லது நேர்மையானவரா என்பதை மனிதர்கள் அடையாளம் காண்பார்கள். ஆகவே நபி அவர்களை பார்த்து ஜாஹிலியத்து மக்கள் சொன்னார்கள், அவர் உண்மையானவர், அவர் நேர்மையானவர். எனவே நுபுவத்துக்கு முன்னால் நபி அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சமூக பற்று கொண்ட ஒருவராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவராக, சமூகத்துக்கு சேவை செய்கின்ற ஒருவராக, சமூகத்தில் ஏற்படுகின்ற இடர்களையும் பிரச்சனைகளையும் போக்குகின்ற ஒருவராக வாழ்ந்திருக்கிறார்கள். இதனால் தான் நபி அவர்களுக்கு 25 வயதாக இருக்கிறது. 25 வயது வாலிபனாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு ஜதான் என்று சொல்கின்ற முஸ்லிம் அல்லாத, இஸ்லாம் இருக்கவில்லை, ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த ஒரு சமூக தலைவன் தான் அப்துல்லாஹி இப்னு ஜதான். இந்த அப்துல்லாஹி இப்னு ஜதான் அவருடைய வீட்டிலே மக்காவில் வாழ்ந்த சில வாலிபர்களை அழைத்து ஒரு இயக்கத்தை, ஒரு கமிட்டியை அவர் உருவாக்குகிறார். என்னவென்றால், ஜாஹிலியா காலத்திலே சில மக்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வியாபார நடவடிக்கைகளில் ஜாஹிலியா காலத்து மக்களில் சில பேர்கள் வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபடுவார்கள், சில போது அநாதைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பார்கள். இப்படியாக அந்த காலகட்டத்தில் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு சாரார் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு ஜதான் என்ற அந்த சமூக தலைவன் தனது வீட்டிலே ஒரு நிர்வாக குழுவை உருவாக்குகிறார். அந்த குழுவுடைய இலக்கு, குறிக்கோள் என்னவென்றால், நுஸ்ரத்துல் மதுலூமீன், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது இஸ்லாத்துக்கு முன்னால், குர்ஆன் இந்த உலகத்துக்கு அருளப்படுவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபனாக வாழ்கின்ற பருவத்திலே இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது. இந்த ஒப்பந்தத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை உறுப்பினராக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது, வாசிக்கின்ற போது, ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு விடயத்தை பேசுவார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களிடத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய உரிமைகளையும், அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக, அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக நபி அவர்கள் வாலிபனாக வாழ்கின்ற போது இந்த உலகத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள். சமூகத்துடைய பிரச்சனைகளிலே தலையிட்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள், பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற கமிட்டிகளிலே, இயக்கங்களிலே தன்னை உறுப்பினராக நபி அவர்கள் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அது சமூக பிரச்சனைக்காக, அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு அநியாயத்தை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்திலே ஒரு உறுப்பினராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதிபலித்தார்கள். தன்னை ஒரு உறுப்பினராக மாற்றிக்கொண்டார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவு அக்கறை வைத்திருந்தார்கள் என்றால், அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களே எந்த அளவுக்கு நபி அவர்கள் இரக்கமுள்ளவர்கள் என்றால், மறுமையில் மாத்திரம் அல்ல, கியாமத்துடைய நாளையில் முழு நபிமார்களும் யா உம்மதி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று தன்னுடைய நிலையை பற்றி அஞ்சுகின்ற அந்த நாளிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே யா உம்மதி என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் என்று சமூகத்துக்காக மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே வாதிடக்கூடிய ஒருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை நிலத்திலே வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த உம்மத்தை நீ மன்னிக்க வேண்டும், நீ வாக்களித்த 70,000 பேர்களும் எந்த ஒரு கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை நிலத்திலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்போது அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா இர்ஃபா ஸல் துத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேட்பதை நான் தருகிறேன், நீங்கள் கேட்பதை நான் தருகிறேன். அந்த நாளிலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டார்கள். அதனால் தான் அல் குர்ஆன் சொல்கிறது, மறுமையில் மாத்திரமல்ல, அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், மனிதர்களே உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் சிரமப்படுவதை தாங்காத ஒரு தலைவருடைய அவர்கள் பிறந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது கருணை கொண்டவராக இருக்கிறார், உங்கள் மீது பேராசை கொண்டவராக இருக்கிறார், சமூகத்துக்காக எதையும் செய்கின்ற ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சான்று பகர்கிறது. உங்கள் மீது அவர் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர், இதனால் தான் சமூகத்துக்காக வாழ்ந்த ஒரு சமூக தலைவன், சமூகத்துக்காக வாழ்ந்தார்கள் எமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்கள், எனவே ஜாஹிலியத்துக்கு முன்னாலும் சமூகத்துக்காக உழைத்தவர்கள், காபத்துல்லாவுடைய புனர் நிர்மாண பணி நடைபெறுகின்ற போது தன்னால் முடியுமான பணிகளை செய்த ஒரு வாலிபன். கண்ணியமான சகோதரர்களே, நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பின்னால், நபிப்பட்டம் கிடைத்த அந்த நாளிலே 40வது வயதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவதாக நேரடியாக சந்தித்த அந்த தினத்திலே நபி அவர்கள் பயத்தோடு அச்சத்தோடு வீட்டுக்கு வருகின்ற போது கூட அங்கு மனைவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹு மீது சத்தியமாக முஹம்மதே, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? ஃபைன்னக லதஸீலுர் ரஹீம், நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவு குடும்பத்தார்களோடு மிகவும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர், சமுதாயத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக சமூகத்துக்காக உழைக்கின்ற ஒரு தலைவர் நீங்கள், மனைவி அவர்கள் சொல்கிறார்கள். ஆரி, ஆடை இல்லாமல் தன்னுடைய அவுரத்துக்களை மறைக்க முடியாமல் வாழ்கின்ற ஏழைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கின்ற ஒரு சமூக தலைவன், மாதும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற ஒரு தலைவர் நீங்கள், ஆகையால் அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். அங்கும் மனைவி அவர்கள் நபியுடைய சமூக பற்றை தான் சொன்னார்கள், சமூகத்தின் மீது நபி அவர்கள் வைத்திருந்த தொடர்பை தான் மனைவி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சமூகத்துக்காக வாழ்கின்றவர்கள், சமூகத்துக்காக உழைக்கின்றவர்கள், சமூகத்துக்காக பாடுபடுபவர்களை நபி அவர்கள் பல இடங்களிலே கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவுக்கு முன்னால் நபி அவர்கள் நின்று கொண்டு அழுகிறார்கள். அழக்கூடிய நேரத்திலே ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு தன்மைகளை சொல்லித்தான் நபி அவர்கள் அழுதார்கள். முதலாவது சொன்னார்கள், இன்னக வசூலுல் ரஹீம், ஹம்சா நீங்கள் உறவினர்களோடு மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒருவர், குடும்பத்தோடு நீங்கள் வைத்திருந்த தொடர்பு அது மிகவும் பலமானதாக இருந்தது. குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒருவராக இருந்தீர்கள். அதே மாதிரி இந்த மனித சமூகத்துக்காக பல நலவுகளை செய்த நலம் விரும்பியாக சமூக சேவகனாக நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவுக்கு முன்னால் நின்று கொண்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய ஒருவராகத்தான் நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. ஹரீசுன் அலைக்கும், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக, எங்கும் தன்னை வித்தியாசமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவராக நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது கிடையாது. பதர் யுத்தத்துக்காக சஹாபாக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே வாகன தட்டுப்பாடு ஏற்படுகிறது. சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஒட்டகங்கள் மிக குறைவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் முடிவெடுக்கப்படுகிறது, ஒரு ஒட்டகத்திலே 3 பேர்கள் பயணம் செய்ய வேண்டும், 2 பேர்கள் ஒட்டகத்திலே அமர வேண்டும், ஒருவர் அந்த ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு போக வேண்டும். இந்த நேரத்தில் நபி அவர்கள் தனக்கன்று ஒரு ஒட்டகத்தை எடுக்கவில்லை, சமூகத்தோடு சேர்ந்து போனார்கள், குடிமக்களோடு இணைந்து போனார்கள், சமூகத்துக்காக வாழ்ந்தார்கள். சொன்னார்கள் அலியை அழைத்து, அலியே நீங்களும் அபு லுபாபாவும் நீங்கள் போகின்ற ஒட்டகத்தில் நானும் வருகிறேன், நீங்கள் இருவரும் இந்த ஒட்டகத்திலே ஏற வேண்டும், அந்த ஒட்டகத்தை நான் இழுத்துக் கொண்டு வர வேண்டும். இந்த நேரத்திலே 2 சஹாபாக்களும் சொல்கிறார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சொல்கிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒட்டகத்திலே இருங்கள், போருக்கான தளபதி. எனவே நபி அவர்கள் வெறும் ஒரு கட்டளை அதிகாரியாக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழவில்லை, முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்துமா பி அக்வா மின்னி, சொன்னார்கள் என்னை விடவும் நீங்கள் 2 பேர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் கிடையாது, வலா அன பி அக்னா அனில் அஜ்ரி மின்கும், அதே போன்று நான் உங்களை ஏற்றிக்கொண்டு ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு போகின்ற போது கிடைக்கின்ற நன்மை எனக்கும் கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னை இழுக்குகின்ற போது என்ன நன்மையை நீங்கள் ஆதரவு வைக்கின்றீர்களோ அதே நன்மையும் எனக்கும் வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சொல்லி தன்னை வித்தியாசமாக அடையாளப்படுத்தவில்லை. சமூகத்துக்காக பாடுபடுகின்ற போது, சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற போது தன்னையும் ஒரு சாதாரண ஒருவராகத்தான் நபி அவர்கள் கருதி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பயணம் போகிறார்கள். அந்த பயணத்திலே 4 சஹாபாக்களோடு நபி அவர்கள் ஒரு பயணத்திலே போகிறார்கள். அந்த நேரத்தில் பசி ஏற்படுகிறது. ஒரு ஆட்டை வாங்கி அறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்ற போது ஒரு சஹாபி சொல்கிறார், அலையதபுஹா, அந்த ஆட்டை நான் அறுக்கின்றேன். மற்ற சஹாபி சொல்கிறார், அலைய சல்ஹுஹா, அந்த ஆட்டை நான் உருக்கின்றேன். மற்ற சஹாபி சொல்கிறார், அலைய சபுஹா, அந்த ஆட்டை நான் சமைக்கின்றேன். 3 பொறுப்புகளை 3 பேர்கள் எடுத்து விட்டார்கள். நபி அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். அறுப்பதற்கும் ஆள் இருக்கிறார், உரிப்பதற்கும் ஆள் இருக்கிறார், சமைப்பதற்கும் ஆள் இருக்கிறார். நபி அவர்கள் பார்த்தார்கள், நானும் ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும், நான் தலைவர் என்று ஒதுங்க முடியாது, எனக்கும் ஒரு பொறுப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். அலையஜம் உல் ஹதப், சமைப்பதற்கு தேவை விறகு, கொல்லிகள் தேவை, கொல்லிகளையும் விறகுகளையும் காட்டுக்கு சென்று நான் புரக்கிக் கொண்டு வருகிறேன். இதுதான் ஒரு சமூக தலைவனுடைய முன்மாதிரி. எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், சமூக சேவைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், நல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்கள், அதே போல இந்த சமுதாயத்தை இணைக்கக்கூடிய இடம், சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடம், சமுதாயத்தை சேர்க்கக்கூடிய இடம் உலகத்திலே இருக்குமாக இருந்தால் அது எங்களுடைய பள்ளி வாசல்கள். பள்ளி வாசலுக்கு அரபியிலே சொல்வார்கள் அல் ஜாமியா. ஜாமி என்றால் மக்களை இணைக்கக்கூடிய இடம், மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இடம், மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடம். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் குபா என்ற பிரதேசத்துக்கு சென்று அங்கு முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கையினால் கற்களையும் மண்களையும் நபி அவர்கள் சுமந்து அந்த பள்ளிவாசலை தன்னுடைய கையினால் கட்டினார்கள். தன்னுடைய கையினால் கட்டிவிட்டு சமுதாயத்தை ஐக்கியப்படுத்தினார்கள், ஒற்றுமைப்படுத்தினார்கள். அதனால் தான் பள்ளிவாசல்களுக்காக உழைப்பது, பள்ளிவாசல்களை புனர் நிர்மாணம் செய்வது. எனவே பள்ளிவாசல்கள் என்பது வெறுமனே இபாதத்துக்குரிய இடங்கள் மாத்திரம் அல்ல, வெறுமனே சுஜூது செய்யக்கூடிய இடங்கள் மாத்திரம் அல்ல, சமூக பிரச்சனைகளை தீர்க்கின்ற இடங்களாக, இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட வறுமைகளை போக்குகின்ற ஒரு இடமாக, சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கப்படுகின்ற இடங்களாக பள்ளிவாசல்கள் மாற்றப்பட வேண்டும். ஆகையால் பள்ளிவாசல்களை புனர் நிர்மாணம் செய்வதை, கட்டுவதை சதகா ஜாரியா என்று இஸ்லாம் சொல்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு விடயங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த ஏழு விடயங்களும் சதகா ஜாரியாக்கள். அதில் ஒன்றுதான் பள்ளிவாசல்களுக்கு சேவை செய்வது, பள்ளிவாசல்களுக்காக பணியாற்றுவது, பள்ளிவாசல்களுக்காக உழைப்பது. ஆக மேலான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்காக சேவை செய்தவர்களை மறக்காமல் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். முன்னோர்களுடைய சேவைகளை, மூதாதையர்களுடைய முயற்சிகளை வாழ்கின்ற இந்த இளைஞர் சமூகம் மறந்துவிடக் கூடாது. முன்னோர்களுடைய நனவுகளையும் நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு விசுவாசமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே நபி அவர்கள் ஈச்சம் பல மரத்துடைய ஒரு குத்திக்கு மேலே நின்று கொண்டுதான் குத்துபா பயான்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் ஒரு மிம்பர் கட்டி கொடுக்கப்படுகிறது. நபி அவர்கள் எந்த அளவுக்கு பள்ளிவாசல்களுக்காக சேவை செய்தவர்களை மறக்காமல் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டார்கள் என்றால், இப்போது மிம்பர் கட்டப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் அந்த பள்ளிவாசலில் ஆரம்பத்திலே காணப்பட்ட அந்த ஈச்சம் பல மரக்குத்தியினால் செய்யப்பட்ட மிம்பரை தூக்கி வீசவில்லை. சொல்கிறார்கள் சஹாபாக்கள், மிம்பரிலே, புதிதாக கட்டப்பட்ட மிம்பரிலே நபி அவர்கள் ஏறிவிட்டு பழைய அந்த ஈச்சம் பல மரக்குத்தியை மிம்பருக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு தன்னுடைய முபாரக்கான கையை அந்த ஈச்சம் பல மரக்குத்தியினால் செய்யப்பட்ட மிம்பரிலே கையை வைத்துக் கொண்டு நபி அவர்கள் பயான் செய்தார்கள். ஏனென்றால் அந்த பலகையினால் செய்யப்பட்ட மிம்பரை வெளியே போட்டிருந்தால் அந்த மிம்பரை செய்து கொடுத்தவருடைய மனம் புண்படக்கூடாது, பலத்தை மறக்க கூடாது. மூதாதையர்களுடைய சேவைகளை நாங்கள் மறக்க கூடாது. அவர்கள் சேவகர்களாக வாழ்ந்து இந்த இடத்திலே இந்த பள்ளிவாசல் உருவாகுவதற்கு காரண கர்த்தாக்களாக திகழ்ந்தவர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் நாங்கள் துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பள்ளியின் ஊடாக, மஸ்ஜிதுகளின் ஊடாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த, அவர்கள் தொடர்ந்த பணிகளை, சமூக சேவைகளை, மனிதாபிமான ரீதியான பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்தி சமூக சேவைகள் செய்கின்ற இடங்களாக பள்ளிவாசல்களை மாற்ற வேண்டும். அதற்கான வளங்களை நாங்கள் பள்ளிவாசல்களிலே உருவாக்க வேண்டும். நபி அவர்கள் மதீனாவில் செய்த முதலாவது பணி பள்ளிவாசல். பள்ளிவாசலுடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்ததற்கு பின்னால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய விடயங்களின் பால் தன்னுடைய கவனத்தை செலுத்தினார்கள். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பற்றி அதிகமாக பேசுகின்ற, அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்கின்ற, அவர்கள் மீது எங்களுடைய அன்பை மிக அதிகமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புடைய அமைப்பை மாத்திரம் நாங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, வெறும் இபாதத் மாத்திரம் படைக்கக்கூட இருக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான துறைகளுக்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற சகல நமுனாக்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுப்பதற்காக, படிப்பதற்காக இந்த பள்ளிவாசலிலும் பாட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரபியுல் அவ்வலுடைய ஆரம்ப நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும் இந்த உலகத்தில் செய்த சாதனைகள் இங்கு பிரசங்கங்களாக பயான்களாக நிகழ்த்தப்படுகிறது. அதிலும் நாங்கள் கலந்து கொண்டு நபி அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற, நபியுடைய வரலாற்றை பின்பற்றி, அவர்களை பின்பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி, எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருவானாக. நல்லங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நல்லங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நல்ல இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று சுவர்க்கம் நுழையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருவானாக.